உலக ஒலிபரப்பு கூட்டு தாபனம். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி.
உங்கள் சகோதரனாக நேச கரங்களில் நீட்டுகிறேன்.
எங்கள் உணர்வுகளை, எங்கள் அவலங்களை, எங்கள் ஆதங்கங்களை, எங்கள் காயங்களை, எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி
பாருங்கள். வள்ளங்கு உண்மைகள். இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 29ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை. இரவு 10 மணி. விடுதலை புலிகள் அமைப்பின் பிரிவுகள், கட்டமைப்புகள் எதுவும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் இனி செயல்பட முடியாது என்று கருணா மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட தளபதிகளுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றார். இந்த விடயம் பற்றி கடந்த வாரம் உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்திருந்தோம். மறுநாள், அதாவது 2004ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் திகதி, மட்டக்களப்பில் இருந்த விடுதலை புலிகள் அமைப்பின் தேசிய புலனாய்வு பிரிவின் முகாம் விடுதலை புலிகள் அமைப்பின் சிறப்பு படையணியினரால் சுற்றி வளைக்கப்பட்டது. விடுதலை புலிகள் அமைப்பின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட சிறப்பு தளபதி ரமேஷ் மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் சிறப்பு படைப்பிரிவின் தளபதி பிரபா போன்றவர்களின் தலைமையில் சென்ற அணியினர் தேசிய புலனாய்வு பிரிவின் முகாம்களை சுற்றி வளைத்து அங்கிருந்த போராளிகளை நிராயுத பாணிகளாக்கினார்கள். தேசிய புலனாய்வு பிரிவின் முக்கியஸ்தர்களான கீர்த்தி, நீலன் மற்றும் இளங்கோ போன்றவர்களின் ஆயுதங்களை களைந்துவிட்டு அவர்களை ஒரு பிக்கப் வாகனத்தில் ஏற்றி கருணாவின் முக்கிய தளமான தரவையை நோக்கி கொண்டு சென்றார்கள். முன்னும் பின்னுமாக புலிகளின் சிறப்பு படைப்பிரிவின் அதி உச்ச பாதுகாப்புடன் வாகனங்கள் புடைசூழ புலனாய்வு பிரிவு பொறுப்பாளர்களை ஏற்றிய வாகனத்தை குகநாதன் என்ற போராளி மிக வேகமாக செலுத்தினார். விடுதலை புலிகள் அமைப்பின் தேசிய புலனாய்வு பிரிவின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட பொறுப்பாளர் கீர்த்தி மற்றும் அந்த பிரிவின் நீண்டகால சிரேஷ்ட உறுப்பினர் நீலன் மற்றும் இளங்கோ போன்றவர்களுடன் நீண்ட நேரம் கோபத்துடன் பேசிய கருணா, இனிமேல் தேசிய புலனாய்வு பிரிவு கிழக்கில் செயல்பட முடியாது என்றும் அப்படி செயற்படுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அறிவித்தார். புலனாய்வு பிரிவு உறுப்பினர்கள் விரும்பினால் வன்னிக்கு சென்று தாராளமாக செயல்படலாம் என்றும் உறுதியாக தெரிவித்தார். ஆனால் அவர்கள் இனிமேல் கிழக்கில் செயல்பட முடியாது என்றும் அறிவித்துவிட்டார். கருணாவின் செய்தியை தலைமைக்கு அறிவிப்பதாக தெரிவித்துவிட்டு திரும்ப எத்தனித்தார்கள் புலனாய்வு பிரிவினர். அவர்கள் மூவரும் திரும்ப எத்தனித்த பொழுது நீலனை அழைத்த கருணா, நீலன் நீ இன்று என்னுடன் இல்லை, நான் உன்னுடன் சில விடயங்கள் பேச வேண்டும் என்று கூறினார். நீலன் கருணாவின் நீண்டகால நண்பன். ஒன்றாக இணைந்து போராடியவர்கள். இருவருமே புலிகள் அமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினர்கள். அந்த உரிமையில்தான் கருணாவின் அந்த அழைப்பு அமைந்திருந்ததாக நீலன் நினைத்தார். உறுதியான குரலில் கிட்டத்தட்ட கட்டளை தொனியில் வந்த கருணாவின் அந்த அழைப்பை நீலனால் தட்ட முடியவில்லை. தன்னுடன் வந்த கீர்த்தியை பார்த்து, நீங்கள் போய் மற்ற விடயங்களை பாருங்கள், கருணாவுடன் நான் பேசிவிட்டு வந்து சேர்கின்றேன் என்று கூறினார் நீலன். ஆனால் நீலனை அந்த இடத்தில் இருந்து உயிருடன் கருணா அனுப்பி வைக்கப் போவதில்லை என்று பாவம் நீலன் அந்த நேரத்தில் அறிந்திருக்கவில்லை. இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் தேதி காலை இந்த சம்பவம் நடைபெற்றது. மார்ச் மாதம் இரண்டாம் தேதி இரவு நீலன் கருணாவின் கட்டளையின் பெயரில் கருணாவின் முகாம் வளாகத்தில் தனியாக அடைத்து வைக்கப்பட்டார். நீலன் மீதான கருணாவின் விசாரணைகள் ஆரம்பமாகின. இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் தேதி கருணாவின் பிரிவு தொடர்பான கடிதங்கள் அறிக்கைகளாகவும் செய்திகளாகவும் ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மார்ச் மாதம் மூன்றாம் தேதி உலகத் தமிழினத்தின் இதயத்தில் இரத்தத்தை பரவடைக்கும்படியான ஒரு கடிதத்தை கருணா விடுதலை புலிகளின் தலைமைக்கு அனுப்பி வைத்தார். அதேவேளை தலைமையின் கரங்களுக்கு அந்த கடிதம் கிடைப்பதற்கு முன்னதாக இலங்கையில் சிங்கள ஆங்கில ஊடகங்களுக்கும் அந்த கடிதத்தின் நகல்கள் கருணாவின் விசுவாசிகளால் அனுப்பி வைக்கப்பட்டன. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு கருணாவினால் எழுதப்பட்ட கடிதம் இவ்வாறு இருந்தது. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களுக்கு, தற்பொழுது ஏற்பட்டுள்ள சிக்கலான சூழ்நிலை தொடர்பாக எங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக்குவதற்காக இந்த கடிதத்தை எழுதுகின்றேன். பொதுவாக எமது பொறியியல் வரலாற்றில் எங்கள் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டம் பெரும் பங்காற்றியுள்ளது என்பதை எவருமே மறக்கவோ மறைக்கவோ முடியாது. அது மட்டுமல்ல, பல படுகொலைகளையும் அழிவுகளையும் எமது மாவட்டங்கள் சந்தித்துள்ளன. இதுவரை நடந்த போராட்டத்தில் 4550 மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட போராளிகள் களத்தில் வீரச்சாவடைந்துள்ளார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 2248 வீரர்கள் உங்கள் கட்டளையை ஏற்று வந்து யாழ் வன்னி மண்ணில் வீரச்சாவடைந்துள்ளார்கள். நாங்கள் வன்னி களமுனையில் போரிட்டுக் கொண்டிருந்த வேளைகளிலெல்லாம் பல பல சிக்கல்களையும் விமர்சனங்களையும் எதிர்கொண்டு வந்திருக்கின்றோம். இவைகள் யாவும் உங்களுக்கு தெரிந்த விடயங்கள். இருந்தாலும் உங்கள் மீதுள்ள பக்தியின் காரணமாக எல்லா விடயங்களையும் சமாளித்தே வந்திருக்கின்றோம். ஆனால் தற்பொழுது இந்த பிரச்சனை பெரிதாகிவிட்டுள்ளது. இதற்கான காரணத்தையும் உங்களுக்கு தெளிவாக்க கடமைப்பட்டுள்ளேன். குறைந்தது 30க்கும் மேற்பட்ட தமிழீழத்துறை பொறுப்பாளர்கள் இதுவரையில் உங்களால் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் எவருமே மட்டக்களப்பு அம்பாறையைச் சேர்ந்தவர்கள் கிடையாது. போர் மிக உக்கிரமாக நடைபெற்ற காலங்களில் இதை இங்குள்ள மக்களும் போராளிகளும் உணர்ந்து கொள்ளாவிட்டாலும் தற்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த அமைதியான சூழ்நிலையில் இதை அனைவரும் அவதானித்து பல கேள்விகளை எழுப்புகின்றார்கள். இதற்கு நாங்கள் பதில் கூறுவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். அது மட்டுமல்ல, இதுபோன்ற வெள்ளி மாவட்ட தமிழீழத்துறை பொறுப்பாளர்கள் இங்கு வேலை செய்வதால் பல சிக்கல்கள் உருவாகிக் கொண்டே இருக்கின்றன. அவர்களால் எங்கள் மக்களின் உணர்வுகளையோ போராளிகளின் உணர்வுகளையோ புரிந்து கொள்ள முடியாது. இதைவிட பெரிய விடயம் நிலப்பிரதேசம் பற்றிய அறிவாகும். இதுவும் தமிழீழத்துறை பொறுப்பாளர்களுக்கு அறவே தெரியாது. இவ்வாறு இருக்கும் போது இவர்களால் எவ்வாறு இங்கு நிர்வாகம் செய்ய முடியும்? இதைவிட வேதனையான விடயம் என்னவென்றால், இவ்வளவு தமிழீழ நிர்வாகத்துறை பொறுப்பாளர்களும் சொகுசு வாகனங்களில் உலா வரும்போது 400க்கும் மேற்பட்ட மட்டக்களப்பு அம்பாறையைச் சேர்ந்த ஜெயந்தன் படையணி போராளிகள் பழைய காவலரங்களிலேயே சென்று பார்க்கின்றார்கள். இது எந்த வகையில் நீதியாகும்? இந்த அமைதியான காலங்களில் எந்த ஒரு வீரனும் தன்னுடைய சொந்த இடத்தில் இருப்பதையும் தனது உறவுகளோடு இருப்பதையுமே விரும்புவான். இதை பற்றி அங்குள்ள பொறுப்பாளர்கள் எவராவது சிந்திப்பதாக தெரியவில்லை. இன்று இந்த வாய்ப்பான காலத்தில் அந்த போராளிகள் எதுவித வளர்ச்சியும் மற்ற நிலையில் காவலரன்களிலேயே முடக்கப்பட்டு கிடக்கின்றார்கள். இனி ஒருபோதும் இங்கிருந்து படை நகர்த்துவதையோ இங்குள்ள வீரர்கள் அங்கு வந்து மடிவதையோ இங்குள்ள பெற்றோர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். இதை நீங்களும் நன்கு அறிவீர்கள். என்னை பொறுத்தவரையில் இதுவரை காலமும் வடதமிழீழ மக்களுக்காக விலை மதிக்க முடியாத உயிர்களையும் கொடுத்து திருப்திகரமாக கடமை செய்துள்ளதாகவே உணர்கின்றேன். தற்பொழுது இந்த வாய்ப்பான காலகட்டத்தில் தென் தமிழீழ மக்களுக்காக கடமை செய்வதையே விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த மக்களுக்காக இங்கு போரிட்டு இவர்களின் காலடியில் மடிவதையே எனது இறுதி இலட்சியமாக கொண்டுள்ளேன். இந்த விடயத்தில் எவரும் குறுக்கிடுவதை நான் விரும்பவில்லை. தமிழீழ துறை பொறுப்பாளர்களை தவிர்த்து நேரடியாக உங்களின் கீழ் சுதந்திரமாக இங்கு பணியாற்றுவதையே விரும்புகின்றேன். இதனால் தான் புலனாய்வுத் துறையையும் இங்கு நிறுத்தியுள்ளேன். நாங்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்லவோ உங்களை வெறுக்கவோ இல்லை. மாறாக உங்களை எங்களின் கடவுளாகவே பார்க்கின்றோம். சில வேளைகளில் இந்த முடிவு உங்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தலாம். இதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன். ஏனெனில் இங்குள்ள மக்களினதும் போராளிகளினதும் உணர்வுகளுக்கு மதிப்பளியாமல் அவர்களின் அபிலாஷைகளை உங்களுக்கு சுட்டிக்காட்டாமல் இருந்த வரலாற்று தவறை நான் பிட விரும்பவில்லை. இதனால்தான் இம்முறை உங்களுக்கு இதை தெளிவாக உணர்த்துகின்றேன். இங்குள்ள மக்களை நீங்கள் நேசித்தால், இங்குள்ள போராளிகள் பொறுப்பாளர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், எங்களை உங்கள் தலைமையின் கீழ் நேரடியாக சுதந்திரமாக செயற்பட விடுங்கள். நாங்கள் விரும்புகின்ற நிர்வாக கட்டமைப்பை கீழே தருகின்றேன். இவ்வாறு கருணா தலைவருக்கான அந்த கடிதத்தில் தெரிவித்திருந்தார். அதோடு விடுதலை புலிகள் அமைப்பில் உள்ள 30 துறைகளையும் அந்த துறைகளின் பொறுப்பாளர்களாக செயல்படுகின்ற வடபகுதியைச் சேர்ந்த பொறுப்பாளர்களின் பெயர்களையும் கருணா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை தனியாக பிரித்து நேரடியாக தலைவர் பிரபாகரன் அவர்களின் கீழ் செயல்படுவதற்கான தனது பிரேரணையையும் கருணா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் துறையும் ஒரு கடிதத்தை வெளியிட்டிருந்தது. மட்டக்களப்பு அம்பாறை தலைமைக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்று தலைப்பிட்ட அந்த கடிதம் அனைத்து ஊடகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. கடிதத்தின் பிரதிகள் அச்சிடப்பட்டு மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டம் முழுவதிலும் விநியோகிக்கப்பட்டும் இருந்தன. அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: அன்பார்ந்த தமிழ் பேசும் மக்களே, எமது மாவட்டங்களில் போர் ஓய்ந்து சமாதானம் நிலவும் இன்றைய காலகட்டத்தில் பெரிய படைப்பலத்தை பயன்படுத்தி பாரிய அபிவிருத்தி வேலைகளை மேற்கொள்ள திட்டமிட்டு வருகின்றோம். விடுதலை போராட்ட வரலாற்றில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் இருந்து பெரும் தொகையான போராளிகள் வட தமிழீழம் சென்று போரிட்டு வந்தவையினால் எமது மாவட்டம் எந்தவித அபிவிருத்தியும் இன்றி பல படுகொலைகளையும் சொத்தழிவுகளையுமே மீதமாக்கியுள்ளது. இதனால் வளமான மண்ணில் இருந்து எமது மக்கள் வறுமையிலேயே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை நடைபெற்று ஓய்ந்த தமிழீழ போரில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட போராளிகள் கிழக்கில் 2302 பேரும் வடக்கில் 2248 பேரும் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்துள்ளார்கள். தற்போதும் வட தமிழீழ போர் முனையில் 600 மேற்பட்ட போராளிகள் இரவு பகலாக கண்பிடித்து காவல் கடமைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இவர்களது பாதுகாப்பில் 30 மேற்பட்ட துறை சார்ந்த பொறுப்பாளர்கள் தங்களது சொகுசு வாகனங்களில் எந்தவித பயபீதியும் இன்றி நிம்மதியாக உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 30 மேற்பட்ட துறை சார்ந்த பொறுப்பாளர்களில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த போராளிகள் எவருமே கிடையாது. இந்த துறை சார்ந்த பொறுப்பாளர்களில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த போராளிகள் எவருமே இல்லை என்று எமது மக்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். இதனால் தமிழீழ தேசியத்தின் இடைக்கால நிர்வாக அதிகார பரவலாக்கமும் எமது மக்களுக்கு கேள்விக்குறியாகிவிடுமோ என்று அஞ்சுகின்றார்கள். சமாதான காலத்தில் அநேகமான போராளிகள் தங்களது நவீன அறிவு தேடல்களையும் உறவினர்களின் பாசத்தையும் வெளிநாட்டு உல்லாச வாழ்க்கைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் எமது போராளிகள் மட்டும் காவல் அரண்களிலும் பதுங்கு குழிகளுக்குள்ளும் வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் மீண்டும் ஒரு சண்டை தயார்படுத்தலுக்கு மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான போராளிகளை வட தமிழீழ போர்முனைக்கு அனுப்பி வைக்குமாறு வன்னி தலைமை உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட பெற்றோர்கள் தாங்களாகவே முன்வந்து எமது மாவட்டத்தை விடுவித்து தர வேண்டும் என்பதற்காகவே எங்கள் பிள்ளைகளை உங்கள் கரங்களில் ஒப்படைக்கின்றோம் என ஆலயம் ஒன்றில் உறுதிமொழி கூறியே போராட்டத்தில் இணைத்தார்கள். இந்த மக்களின் உறுதிமொழிகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி போராளிகளின் வீர உணர்வுகளையும் மதித்து மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட மக்களை பாதுகாத்து பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவும் நோக்கில் வன்னித்தலைமையின் உத்தரவிற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் அண்மை காலங்களாக இடம்பெற்ற வாகன கடத்தல்களுக்கும் கொலைகளுக்கும் ஒட்டம்மானின் தலைமையில் செயல்படும் புலனாய்வுத்துறை போராளிகளே காரணமாக இருந்தார்கள். இந்த கொலை சம்பவங்களை பன்னி தலைமைக்கு அறிவித்தும் அதனை ஏற்க மறுத்ததோடு புலனாய்வு போராளிகளை ஊக்குவித்து வாகன கடத்தல்களும் கொலைகளும் தொடர வழிசமைத்துக் கொடுத்தார்கள். இதனால் மாவட்ட தலைமைக்கும் வன்னி தலைமைக்கும் இடையே கருத்து மோதல்களை ஏற்படுத்தி மாவட்ட தலைமை மீது குற்றங்களை சுமத்தி தண்டிப்பதற்கும் சதி முயற்சியும் மேற்கொண்டார்கள். மிகவும் நெருக்கடியான இராணுவ அச்சுறுத்தல் காலங்களிலெல்லாம் தமிழ் தேசிய தலைமையை பாதுகாக்க மட்டக்களப்பில் இருந்து பெரும் படைகளை மிகவும் கச்சிதமாக நகர்த்தி உயிரை அர்ப்பணித்து போராட்டத்தை வழிநடத்தி தமிழீழ போராட்ட வரலாற்றிலேயே புதிய திருப்பு முனையை ஏற்படுத்திய மட்டக்களப்பு மாவட்ட தலைமையை தண்டிப்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி மிகவும் துரோகத்தன்மையானதும் பழிவாங்கும் நோக்கமுடையதும் என்று எமது மக்கள் புரிந்து கொள்வதோடு வன்னி தலைமைகளின் நயவஞ்சக நடவடிக்கைகளையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று அன்போடு எமது மாவட்ட மக்களை கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறு மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் துறை அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. கிழக்கு மாகாண மக்களின் உணர்வுகளின் மீதுதான் அந்த கடிதங்கள் வரையப்பட்டிருந்தன. கிழக்கு மாகாண மக்களின் உணர்வுகளை தூண்டும் விதத்தில் அந்த இரண்டு கடிதங்களும் மிக மிக கவனமாக வடிவமைக்கப்பட்டிருந்தன. ஒரு பிரதேசவாத பூதத்தை கிளப்பிவிடும் வகையில் அந்த கடிதங்கள் கச்சிதமாக திட்டமிட்டு வரையப்பட்டிருந்தன. அதேவேளை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களையும் அந்த மாவட்டங்களில் வாழ்ந்து வந்த மக்களையும் ஒரு மிகப்பெரிய துரோகத்தின் அடையாளமாக மாற்றிவிடக்கூடிய ஆபத்தை அந்த கடிதங்கள் ஏற்படுத்தியிருந்தன. மிக நீண்டதும் அதிக விலையை கொடுத்ததுமான ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை முற்றாகவே அழித்துவிடும் ஒரு இழிவான நடவடிக்கைக்கு கிழக்கு மாகாண மக்களையும் துணை கலைக்கும் கபடத்தனம் அந்த கடிதங்களில் மறைந்து காணப்பட்டது. ஒரு தனி மனிதனின் இருப்பிற்கும் வாழ்விற்கும் ஒரு முழு பிரதேசத்தையே பலியிடும் கொடுமை அந்த கடிதங்களில் காணப்பட்டது. ஒரு இனத்தின் விடுதலை போராட்டத்தை முற்றாக சிதறடித்து அந்த இனத்தின் தேசிய இருப்பையே அழித்துவிடும்படியான ஒரு செயல் அது என்பதில் எந்தவித சந்தேகமும் யாருக்குமே கிடையாது. ஒரு பிரதேசத்தின் பெயரால் அந்த மக்களின் அனுமதியின்றி கருணா என்கின்ற மனிதன் அன்று செய்த அந்த துரோக நடவடிக்கை அந்த சம்பவம் நடைபெற்று இன்றைக்கு சுமார் 10 வருடங்கள் கழிந்துவிட்ட நிலையிலும் கூட கிழக்கு மக்களை துரோகிகளாக அந்நியர்களாக உலகத் தமிழர்கள் பார்க்கும் ஒரு மனநிலையை பரவலாகவே உருவாக்கிவிட்டிருந்தது.
ஒரு கருணாவால இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு கிழக்கு மகனோ மகளோ சரி, புலம்பெயர்ந்து வாழ்றவர்களாலும் சரி, புலம்பெயர்ந்து பல போராளிகள் வந்து இந்த கடைசி யுத்த முடிவு 2009 யுத்த முடிவுக்கு பின்னால் விடியானல் வந்து வாழ்கிறார்கள். அந்த கிழக்கு மாகாணத்து போராளிகள் என்று சொன்னாலே அந்த போராளிகளை, அந்த கிழக்கு மாகாணம் சார்ந்தவர்களை வந்து இன்றும் புலம்பெயர் நாடுகளில் வந்து பார்க்கிற பார்வை வந்து வித்தியாசம். உடனடியாக நீ கருணாண்டி ஆளோ என்ற அந்த அந்த பழியை கூட வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து காலங்காலமாக கொடுத்துட்டு போயிருக்கிறார். அது மட்டுமில்லை, இப்போ அந்த கிழக்கு மாகாணத்தை நான் இல்லாமல் ஒரு எங்களுடைய உதவி அமைப்பு நேசக்கரமூடாக வந்து அந்த மக்களுக்கான போருக்கு பிறகான அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான உதவிகளை நாங்கள் இங்கே வந்து கோருகின்ற நேரம் வந்து எனக்கே பல அனுபவங்கள் இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்து குடும்பங்கள், கிழக்கு மாகாண போராளிகள் என்ற உதவி கேட்கின்ற போது பலர் எனக்கே கேட்டிருக்கிறார்கள், கருணாவின் இடத்துக்கு நாங்களே உதவி செய்ய வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு கூட பலருடைய மனதில் வந்து பெரிய தாக்கத்தை உருவாக்கின திசையம் இந்த கருணாண்ட பிளவுன்றது வந்து மறுக்க முடியாத உண்மை.
இது எழுத்தாளரும் வடக்கு கிழக்கில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்ற முன்னாள் போராளிகளை போஷிக்கும் நேசக்கரங்கள் என்ற அமைப்பின் பொறுப்பாளருமான சாந்தி வவுனியன் அவர்கள். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா தலைமையிலான குழுவின் பிரிவு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு முக்கியமான காரியம் மட்டக்களப்பில் நடைபெற்றது. மட்டக்களப்பு நகரில் இருந்த வடபகுதியைச் சேர்ந்த வர்த்தகர்கள் மட்டக்களப்பில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கருணாவின் ஆதரவாளர்களால் மிரட்டல் விடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு நகரின் வர்த்தக சங்கத்தின் தலைவராக இருந்தவரும் சமாதான காலத்தில் கருணாவின் நெருங்கிய சகாவாக மாறியவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளராக கருணாவினால் நியமிக்கப்பட்டவருமான ராஜன் சத்தியமூர்த்தியின் திருகோணமலை வீதியில் உள்ள வீட்டிற்கு யாழ் வர்த்தகர்கள் அழைக்கப்பட்டார்கள். விடுதலை புலிகள் அமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினரும் கருணாவின் மிக தீவிர விசுவாசியமான துறை என்பவர் சத்தியமூர்த்தியின் வீட்டினுள் இருக்க வெளியே திரண்டிருந்த வடபகுதி வர்த்தகர்களிடம் வந்த ராஜன் சத்தியமூர்த்தி கிழக்கு மாகாண மக்கள் கோபமடைந்திருப்பதாகவும் இப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் இங்கே தங்கியிருப்பது உங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு அல்ல என்றும் தெரிவித்து வன்னிக்கு சென்று நல்ல முடிவொன்றை எடுக்கும்படி தலைவரிடம் தெரிவியுங்கள் என்று கூறி வாகனம் ஏற்பாடு செய்து அவர்களை வன்னிக்கு அனுப்பி வைத்தார். கிழக்கு மாகாண வாழ் தமிழர்களின் விருப்பம் என்று அவர்களின் பெயரில் இப்படியான ஒரு அரசியல் நாடகம் அரங்கேறியிருந்தது. கருணா என்கின்ற தனி நபருக்காக அந்த நாடகம் நடைபெற்றது. துறை என்கின்ற தளபதி அந்த நாடகத்தை திட்டமிட்டார். ராஜன் சத்தியமூர்த்தி என்கின்ற அரசியல்வாதி அந்த நாடகத்தை அரங்கேற்றியிருந்தார். அந்த நாடகத்தில் எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத மட்டக்களப்பு வாழ் தமிழ் மக்கள் என்ன செய்வது என்று அறியாமல் அந்த நாடகத்தை அவதானிக்க ஆரம்பித்தார்கள். தமது பெயரில், தமது மாவட்டத்தின் பெயரில், தமது விருப்பம் இல்லாமல் நடைபெற்ற அந்த அசிங்கத்தை, மன்னிக்க முடியாத அந்த துரோகத்தை அவதானித்தது மாத்திரமல்ல, தம் மீது தமது விருப்பம் இல்லாமல் வந்து விழுந்த அந்த துரோகத்தின் பழியை துடைத்தறியும் நடவடிக்கைகளிலும் தம்மை ஈடுபடுத்த ஆரம்பித்தார்கள் மட்டக்களப்புவார் தமிழ் மக்கள். அடுத்த சில நாட்கள் மட்டக்களப்பின் வரலாற்றில் அந்த மக்களால் மறக்க முடியாத நாட்கள். மட்டக்களப்பின் வரலாற்றில் மாத்திரமல்ல, தமிழீழ போராட்ட வரலாற்றிலும் மறக்க முடியாத நாட்கள் அவை. ஒரு பிரதேசம் தன் மீது தனது புதல்வன் ஒருவனால் ஏற்படுத்தப்பட்ட துரோகத்தின் வடுவை எப்படி களைந்தது என்பது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு வரலாறு. அந்த வரலாற்று கடமைகளை செவ்வனே நிறைவேற்றிய கிழக்கின் புதல்வர்கள் சிலரது தியாகங்கள் பற்றியும், அந்த புதல்வர்களை வழிநடத்திய தேசிய தலைமையின் திறமைகள் பற்றியும் தொடர்ந்து வரும் வாரங்களில் உண்மைகள் நிகழ்ச்சிகள் விரிவாக பார்ப்போம்.